إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون عباد الله اتقوا الله العظيم ألا فقد فاز المتقون حافظوا على الصلوات والصلاة الوسطى وقوموا لله قانتين الله لي أديار هلي غنية الكرية مسلم في رمك لي الله سبحانه وتعالى وي போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹுடைய கண்ணியத்தை கம்பீரத்தை அல்லாஹுவின் உயர்வை மதிப்பை போற்றியவனாக அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறியவனாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய அடியாராக தூதராக இருக்கிறார்கள் என்றும் சாட்சி கூறியவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுவின் பயத்தை நினைவூட்டியவனாக அல்லாஹுவை பயந்து வாழுமாறு எல்லா சூழ்நிலைகளிலும் இறை எச்சத்தை கடைபிடித்து வாழுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்தவனாக இந்த ஜும்ஆவின் ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லவர்களை அவன் தனக்கு நெருக்கமாக்கிக் கொள்கிறான். அவன் நல்லவர்களை தனது நண்பர்களாக ஆக்கிக் கொள்கிறான். அவர்களுடைய இம்மை வாழ்க்கையின் முடிவை அவன் சிறப்பித்து தருகிறான். யார் அல்லாஹ் பொருந்திக்கொண்ட யார் ஒருவர் அல்லாஹ் பொருந்திக்கொண்ட நல்ல சாலிஹான மனிதராக ஆகிவிடுகின்றாரோ அவர் இந்த உலகத்திலிருந்து செல்லும்போது அல்லாஹ்வும் அந்த அடியானை கொண்டு அந்த மனிதரை கொண்டு திருப்தி கொண்டிருப்பான். அந்த அடியானும் தனது ரப்பாகிய அந்த அல்லாஹுவை கொண்டு திருப்தி கொண்டிருப்பான். இந்த நிலையில்தான் நல்லவர்களின் உயிர்களை அல்லாஹ் கைப்பற்றுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் வெற்றி. யா ஐயதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஈ இலா ரப்பிக்கி ராதியதன் மர்தியா. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றி அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து இபாதத்துகளிலே நிம்மதியை பெற்ற ஆன்மாவே, அந்த ஆன்மாவுக்கு சொல்லப்படும் மரண நேரத்தில் நீ உன் இறைவனிடம் திரும்பி வா, நீ உன் இறைவனிடம் உன்னை படைத்தவனிடம் யாரை நீ வணங்கி மன நிம்மதி பெற்றுக் கொண்டிருந்தாயோ அந்த ரப்பிடம் நீ திரும்ப வா. எப்படி வா? நீ அவன் மீது திருப்தி அடைந்தவனாக, அவன் உன் மீது திருப்தி அடைந்தவனாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இதற்குத்தான் இந்த வாழ்க்கையின் போராட்டங்கள் எல்லாம். இது கிடைப்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கையிலே நமது தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி, தான தர்மங்கள், எல்லா சிரமங்களும் இது கிடைத்த நிலையில் தான் மரணிக்க வேண்டும். இல்லை என்றால் அதைவிட பெரிய நஷ்டம் எதுவுமே இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பான. அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்காத நிலையில் ஏற்படுகின்ற மரணத்தை தவிர ஒரு மோசமான மரணம் எதுவும் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க ஆக்சிடென்ட்ல மூத்தா போயிட்டா ரொம்ப கோரமான மூத்து, எரிஞ்சு மூத்தா போயிட்டா கோரமான மூத்து. அன்பானவர்களே, அது உலக மக்களின் பார்வையில் வேண்டுமானால் ஒரு கோரமான மரணமாக இருக்கலாம். எத்தனையோ நபிமார்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், எத்தனையோ நல்லவர்கள் இரண்டாக பிளக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனையோ அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட உண்மை மூமின்கள் அவர்களுடைய தோல் தனியாக சதை தனியாக அவர்கள் கிழிக்கப்பட்டிருக்கிறார்கள், இரும்பு பற்களை கொண்ட சீப்புகளை கொண்டு அவர்கள் வகுந்து எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, மரணத்தை பார்த்து பயப்படக்கூடியவன் நல்ல முஸ்லீம். ஆசியா பயந்தார்களா? ஒரு முஸ்லீமுடைய வேட்கை, ஒரு முஸ்லீமுடைய லட்சியம் எப்படி இருக்க வேண்டும்? யா அல்லாஹ், தௌபா செய்தவனாக, உன் பக்கம் திரும்பியவனாக, நீ என்னை கொண்டு பொருந்தியவனாக, நான் உன்னை கொண்டு பொருந்திய நிலையில், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் நீ என் உயிரை கைப்பற்றுவாயாக. அன்பானவர்களே, நல்ல முடிவுக்கென்று நல்ல அடையாளங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல நல்லவர்களின் வாழ்க்கை வரலாறில் இருந்து நமக்கு படிப்பினைகளை பாடங்களை கொடுத்திருக்கிறார். மரண நேரம் அது சாதாரணமான ஒரு நேரம் அல்ல, இறை தூதர்கள் எல்லாம் பயந்த ஒரு நேரம் மரண நேரம், திடுக்கங்களை கொடுக்கக்கூடிய நேரம், குழப்பங்களை உண்டாக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் ஈமான் தடுமாறாமல் இருக்க வேண்டும். நீங்கள் அந்த நேரத்திலே எந்த நிலையில் மரணிக்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய வெற்றி. ஆகவேதான் நம்முடைய ஹபீப், உயிரை விட நமக்கு பிரியமான நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தகலல் ஜன்னா. யார் அவருடைய இறுதி பேச்சு லா இலாஹ இல்லல்லாஹுவாக இருக்குமோ அவர் சொர்க்கம் செல்வார். யாருடைய இறுதி பேச்சு லா இலாஹ இல்லல்லாஹுவாக இருக்குமோ அவர் சொர்க்கம் செல்வார். ஆமன்பானவர்களே, ஒவ்வொரு முஸ்லிமும் அந்த துஆவை கேட்க வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய மரண நேரத்திலே எனக்கு இறை நம்பிக்கையை ஈமானை கொடு, தடுமாற்றத்தை விட்டு என்னை காப்பாற்று, ஷைத்தான் குழப்பங்களை உண்டாக்கக்கூடிய நேரம் அந்த கடைசி நேரம், அந்த நேரத்திலே நான் தடுமாறாமல் இறை நம்பிக்கையில் உறுதியுடையவனாக, உன்னை பயந்தவனாகவும் உன்னை ஆதரவு வைத்தவனாகவும், உன்னிடத்திலே திரும்புவதில் மகிழ்ச்சி கொண்டவனாகவும் என்னை ஆக்கிவை. கண்ணியத்திற்குரிய நல்லவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கிறோம். ஆரம்பமாக சஹாபாக்கள் தாபியின்கள் சிலருடைய வரலாறுகளை பார்த்து, பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த இறுதி கட்டத்தையும் இன்ஷா அல்லாஹ் தொடர் ஜும்மாக்களிலே நாம் பார்ப்போம். அன்பானவர்களே, அந்த மரண நேரத்தின் இறுதியிலே அந்த நல்லவர்கள், அந்த மகான்கள், மகான்கள் என்றால் அல்லாஹுவை வணங்கி வழிபட்டு தங்களது ஆன்மாக்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டவர்கள். ஆம் அன்பானவர்களே, அவர்கள் ஆன்மாக்களை பரிசுத்தமாக்கியவர்கள், நாமோ ஆன்மாக்களை அசிங்கப்படுத்தியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானார். நாம் நமது உடலுக்கு உடைக்கு நாம் இருக்கின்ற இடத்திற்கு அவற்றை சுத்தமாக வைப்பதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நம்முடைய ஆன்மாக்களை சுத்தமாக வைப்பதற்கு கொடுப்பதில்லை. அல்லாஹ் சொல்கிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் கஹாப மன் தஸ்ஸாஹா. ஆன்மாவை சுத்தப்படுத்தியவர் தான் வெற்றி அடைபவர். யார்? ஆன்மாவை, நஃப்ஸை சுத்தப்படுத்தியவர், உடலை சுத்தப்படுத்தியவர் அல்ல, உடையை சுத்தப்படுத்தியவர் அல்ல, இருக்கின்ற இடத்தை சுத்தப்படுத்தியவர் அல்ல.
கத் அஃப்லஹ மன் ஜக்கா.
நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், உடலை சுத்தப்படுத்துவது உடையை சுத்தப்படுத்துவது முக்கியம் இல்லையா? முக்கியம்தான். ஆனால் அன்பானவர்களே, சாதாரண மிருகங்கள் கூட தனது உடலை சுத்தப்படுத்திக் கொள்கிறது இல்லையா? சாதாரண மிருகங்கள், பறவைகள், மற்ற உயிரினங்கள் கூட தனது உடலை, தான் இருக்கின்ற இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்கின்றன. மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, நீ உன் உடலை, உன் உடையை, உன் இருப்பிடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வதை போன்று அதைவிட அதிகமாக உன் ஆன்மாவை, உன் உயிரை சுத்தமாக வைத்துக் கொள். இன்று அந்த நஃப்ஸை பற்றி, அந்த ரூஹை பற்றி சிந்திப்பதே இல்லை. அது எங்கோ நஜிசுகளிலே மேய்ந்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ் பாதுகாப்பானார். அது எங்கோ அல்லாஹ்வை மறந்த நிலையில், பாவங்களில், உலக இன்பங்களில் மூழ்கி தானும் அழிந்து நம்மையும் அழித்துக் கொண்டிருக்கிறது. அதை பற்றியான கவலை இல்லை. அந்த நல்லவர்கள் வாழ்நாளெல்லாம் அவர்களது காலை மாலை எல்லா பொழுதிலும் ஆன்மா அழுக்கடைவதிலிருந்து பாதுகாப்பதிலேயே கவனமாக இருந்தார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளாரை பாருங்கள். முதலே அபூபக்கருடைய வாழ்க்கை வரலாறைத்தான் பார்க்கப் போகிறோம். அவர்களுக்கு ஒரு தலைவலி ஏற்பட்டால் சொல்லுவார்கள், இது என்னுடைய எந்த பாவத்தினால் எனக்கு ஏற்பட்டதோ. ஒமா யக்ஃபிருல்லாஹு ஃபஹுவ கதீர், அல்லாஹ் என் பாவங்களில் என்னிடமிருந்து மன்னிப்பதோ அதிகமானது. இந்த தலைவலி நான் செய்த ஏதோ ஒரு பாவத்திற்காக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் என்னிடம் மன்னிக்கின்ற பாவங்களோ மன்னிக்கின்ற குறைகளோ ஏராளம் இருக்கிறது. எனது எல்லா பாவங்களுக்கும் எல்லா குறைகளுக்கும் அல்லாஹ் என்னை தண்டிக்க நாடினால் என்னால் சமாளிக்க முடியாது. ஏன்? இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாவிடம் ஒருவர் வந்து, என்னால் இரவு தொழ முடிவதில்லையே என்று கேட்டபோது, நீ பகலிலே ஏதாவது ஒரு பாவம் செய்திருப்பாய் என்று சொன்னார்கள். பகலில் ஏதாவது ஒரு பாவம் செய்திருப்பாய், ஏதாவது ஒரு பாவம் செய்திருப்பாய். அன்பானவர்களே, அவர்கள் இந்த நஃப்ஸை புரிந்தவர்கள். இந்த நஃப்ஸுடைய வெற்றி எதில் இருக்கிறது, இந்த நஃப்ஸுடைய தோல்வி எதில் இருக்கிறது என்பதை புரிந்தவர்கள். ஆன்மாவை சுத்தப்படுத்தியவர்கள். அவர்கள் நம்மை போன்றவர்கள் அல்ல. அவர்களுடைய லட்சியம் வேறு, அவர்களுடைய குறிக்கோள் வேறு. அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையிலே இருந்த உறவுகள், தொடர்புகள் என்பது வேறு. அல்லாஹ்வை அறிந்தவர்கள், சிபத்துகளை புரிந்தவர்கள், அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை உணர்ந்து அந்த கண்ணியத்தை கொண்டு அல்லாஹ்வை பயந்தவர்கள் அவர்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த மரண தருவாயிலே அவர்கள் ஓதுகின்ற குர்ஆன் வசனத்தை பாருங்கள். இந்த நாமும் எத்தனையோ பேர் நமது கண்ணுக்கு முன்னால் மரணிப்பதை பார்க்கிறோம். சொல்லுங்கள் பார்க்கலாம், அவர்களது வாழ்க்கை குர்ஆனோடு தொடர்புடையதாக இருந்திருந்தால் தானே மரண நேரத்திலே குர்ஆனுடைய வசனம் நினைவுக்கு வரும். உள்ளமெல்லாம் கடையிலே, உள்ளமெல்லாம் சாக்கடைகளிலே, உள்ளமெல்லாம் உலக அசுத்தங்களிலே, எங்கிருந்து குர்ஆன் ஞாபகம் வருவது? எத்தனையோ பேர் முணுமுணுத்துக் கொண்டிருப்பார்கள். என்ன முணுமுணுக்கிறார்கள் என்று பார்த்தால், ஏதாவது பாடல்களை முணுமுணுத்துக் கொண்டிருப்பார்கள். கண்டிப்பாக மரண தருவாயிலே அவர்களுக்கு அந்த பாடல் தான் நினைவுக்கு வரும். யார் குர்ஆனை முணுமுணுத்துக் கொண்டிருந்தார்களோ, அல்லாஹ்வின் உயர்ந்த திக்ர்களை முணுமுணுத்துக் கொண்டிருந்தார்களோ, கண்டிப்பாக மரண நேரத்திலே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஞாபகத்திற்கு வரும். அவர்களுக்கு திக்ர் ஞாபகத்திற்கு வரும். ஓதுகிறார்கள் பாருங்கள், யா அல்லாஹ், நபிமார்களுக்கு அடுத்த தகுதியை பெற்ற முதல்
முஃமின்,
மரணம் அது மயக்கத்தோடு வந்துவிட்டது, இதை பார்த்துதானே பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார். அந்த மரணம் வந்துவிட்டது. இப்போது அந்த வசனத்தை ஓதி ஓதி அவர்கள் அழுகிறார்கள், பயப்படுகிறார்கள். இன்று நம்மிலே ஒருவருக்கு மரணம் நெருங்கிவிட்டது என்று சொன்னால் நாம் என்ன சொல்வோம்? என் சொத்தை எல்லாம் விற்றாவது, என்னை அமெரிக்காவுக்கு கொண்டு போயாவது மருத்துவம் பார்த்து என்னை வாழ வை.
என்னமோ இந்த உலகத்தில் நாம் இருந்து என்னமோ சாதித்துக் கொண்டிருப்பதை போன்று, நாம் இல்லை என்றால் இந்த உலகமே இனி இயங்காததை போன்று, இந்த உலகம் என் பக்கம் தேவை உள்ளதாக இருப்பதை போன்று இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு ஆசை.
கலீஃபா ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு ஏற்பட்ட அத்தனை குழப்பங்களையும் அல்லாஹு தஆலா இந்த கலீஃபாவை கொண்டுதான் ஒடுக்கினான், அடக்கினான். இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் நிலைநிறுத்தினான். அந்த கலீஃபாவுக்கு சொல்லப்படுகிறது, நாங்கள் மருத்துவர்களை கொண்டு வருகிறோம், அனுமதி தாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த மருத்துவன் தானே என்னை நோயாளியாக ஆக்கியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள்.
அந்த மருத்துவன் தான் என்னை நோயாளியாக ஆக்கியிருக்கிறார்,
எனக்கு நீங்கள் சிகிச்சை பார்க்க வேண்டாம்,
நான் உங்களோடு வாழ்வதில் விருப்பம் உள்ளவன் இல்லை, எனது நண்பரோடு போய் சேர விரும்புகிறேன்.
அந்த முகப்பத் இருந்தது. அவர்கள் சொன்னால் அந்த சொல் உண்மையாக இருக்கும். நாம் சொல்ல முடியுமா?
எனக்கு ரசூலுல்லாஹ்வின் மீது பிரியம் என்று சொல்வதற்குண்டான தகுதி இந்த நாவுக்கு இருக்கிறதா?
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய குற்றங்கள், குறைகள், அலட்சியங்களில் இருந்து நம்மை சுத்தப்படுத்த வேண்டும். அடுத்து பாருங்கள் அன்பானவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் கலீஃபா,
உலக முஸ்லிம்கள் எல்லாம், ஈமானை ஏற்றுக்கொண்ட மூமின்கள் எல்லாம்
ஒரு மனதோடு கண்ணியப்படுத்துகின்ற தோழர், அங்கே பணிவை பாருங்கள். இன்று இந்த பெருமைதான் அன்பானவர்களே நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது.
ஆணவம், கர்வம், மமதை, செருக்கு, பெருமை எல்லாம் இருக்கிறது. பணத்தால், பதவியால், கல்வியால், அழகால், ஆற்றலால், ஆடம்பரத்தால், தனக்கு இருக்கின்ற மதிப்பு மரியாதையால் மனிதனுக்கு பெருமை. அல்லாஹ்விற்கு முன்னால் கூட பணிய விடாமல் இன்று ஒருவனை தடுத்துக் கொண்டிருக்கிறது என்றால் எவ்வளவு மோசமான பெருமை
இந்த உள்ளங்களிலே குடிகொண்டிருக்கிறது பாருங்கள். நல்லா பாதுகாக்க வேண்டும்.
இன்று நமது கண்களை அழுகையிலிருந்து தடுக்கக்கூடியது எது? நம்முடைய சுஜூதிலே நமக்கு இன்பத்தை கொடுக்காதது எது? நம்முடைய தொழுகையில் நாம் நிற்கும் போது அந்த இன்பத்தை நாம் அடைய முடியாமல் தடுப்பது எது?
உள்ளத்தில் உள்ள பெருமை,
அடிமை என்ற உணர்வோடு அந்த ரப்புக்கு முன்னால் நின்று பாருங்கள், நிற்பதிலே உங்களுக்கு இன்பம் வரும். அடிமை என்ற உணர்வோடு ருக்கு செய்து பாருங்கள், முதுகை தூக்காமல் இப்படியே மௌத்தாகி விடலாம் என்று எண்ணம் வரும். அடிமை என்ற உணர்வோடு சுஜூது செய்து பாருங்கள், யா அல்லாஹ், இந்த சுஜூதியை எனக்கு இறுதி சுஜூதாக ஆக்கிவிடு என்று துவா செய்ய மனம் வரும்.
நாம் சுஜூது செய்யும் போது கூட நான் பணக்காரன், நான் ஆலிம், நான் ஹாஜி, நான் யார், நான் யார்
என்ற ஆணவத்தோடு தலை குனியும் போது உனது தலைதான் குனிந்திருக்கிறது, உன்னுடைய உள்ளம் படியவில்லை, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான், தூக்கி குப்பையில எரிந்து விடுவான்.
அல்லாஹ்வுக்கு தேவை
உடலின் பணிவு மட்டுமல்ல, உள்ளத்தின் பணிவு.
அதைத்தான் ஹுஷூ என்று சொல்லப்படும். அல்லாஹ்வுக்கு தேவை
உள்ளத்தின் பணிவு,
அதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது. ஹுஷூ
குனூத் என்று சொல்கிறார்கள். பாருங்கள், தனது அன்பு மகளார், அல்லாஹ்வுடைய தூதரின் அன்பு மனைவி, சொர்க்கம் வாக்களிக்கப்பட்ட பெண், நம்முடைய தாய் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து, ஆயிஷா உன்துரு சௌபை ஹாதைனி, நான் இப்போது எந்த ஆடையில் மரணிக்கிறேனோ அந்த ஆடையை பாருங்கள், நான் மரணிக்கின்ற நேரத்தில் அது அசுத்தமாக இருக்கிறதா அசுத்தமாகாமல் இருக்கிறதா? ஏனென்றால் உயிர் பிரியும் போது உடல் தளர்ந்துவிடும், நரம்புகள் எல்லாம் பிடிப்புகள் எல்லாம் தளர்ந்துவிடும், அசுத்தங்கள் வெளியாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அசுத்தங்கள் வெளியாகி இருக்குமேனால் இந்த ஆடையை உடனடியாக கழுவி கொள்ளுங்கள். என்னை குளிப்பாட்டும் போது அணிந்திருக்கின்ற ஆடையை கழட்டிவிட்டு குளிப்பாட்டுவதற்காக ஒரு ஆடையை போர்த்தி குளிப்பாட்டுவது, இதுதான் இஸ்லாமிய வழக்கம். அப்படி இந்த ஆடையை கழட்டி என்னை நீங்கள் குளிப்பாட்டும் போது இந்த ஆடையை பாருங்கள், இதை நீங்கள் சுத்தம் செய்து காய வைத்துக் கொள்ளுங்கள். நான் மரணித்து விட்டால் இதே ஆடையில் என்னை கபனிடுங்கள். என்ன பணிவு பாருங்கள், என்ன பயம் பாருங்கள். சொன்னார்கள், புதிய ஆடைக்கு உயிருள்ளவர்கள் தான் தகுதியானவர்கள், மையத்தாகக்கூடிய நான் அல்ல. புதிய ஆடைக்கு தகுதி உள்ளவர்கள் யார்? உயிருள்ளவர்கள், மையத்தாக போகக்கூடிய நான் அல்ல. அதற்கு பிறகு இன்னும் மரண நேரம் நெருங்க நெருங்க தனது நண்பர் ரசூலுல்லாவுடைய தோழர் உமரை அழைக்கிறார்கள். உமரே, நான் உனக்கு ஒரு வசியத்தை செய்கிறேன், அந்த வசியத்தை நீ ஏற்றுக்கொள். அன்பானவர்கள், இப்படியெல்லாம் வசியத்து செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு மரணம் இன்று நமக்கு மத்தியில் யாருக்காவது ஏற்படுகிறதா? எங்கு பார்த்தாலும் அகால மரணங்கள். நான் பொதுவாக, அதாவது திடீரென்று ஆபத்துகளிலோ அல்லது ஹார்ட் அட்டாக்குகளிலோ அல்லது வேறு விதமான விபத்துகளிலோ நடக்கக்கூடிய மரணத்தை சொல்லவில்லை. சாதாரணமாக வீட்டிலிருந்து மரணிக்கின்ற மனிதர்களுக்கு கூட இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் ஏற்படாமல் அவர்கள் மரணத்தை சந்திக்கின்றார்களே, அப்ப ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு பிரச்சனை நமக்குள் இருக்கிறது. மரணத்தை பற்றி எதிர்பார்க்காதவர்களாகவே நாம் இருக்கிறோம். அப்படி எதிர்பார்த்திருந்தால் அந்த மரணம் வரும்போது அதற்குரிய உணர்வை அல்லாஹ் முன்கூட்டியே கொடுத்திருப்பார். அதை எதிர்பார்க்காமலேயே இருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த உணர்வே இல்லாமல் இருக்கின்ற நிலையில் மரணம் வந்து நம்மை கவிக்கொண்டு சென்று விடுகிறது. உமரிடத்திலே சொல்கிறார்கள், உமரே, நான் உனக்கு நசீகத்து செய்கிறேன், அல்லாஹ்வுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை இரவு காலங்களில் என்று தனியாக இருக்கிறது, அந்த கடமையை பகலில் நீ செய்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பகலில் அல்லாஹ்வுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, அதை இரவில் செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீ ஃபர்லை நிறைவேற்றுகின்ற வரை நஃபில்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்று எப்படி பெருநாள் தொழுதால் போதும், அடுத்த நாளோ அல்லது அடுத்த நேரம் லோஹரி பற்றி எல்லாம் கவலை இல்லை. இவர்களுடைய பெருநாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா சொல்லுங்கள். சுபுஹே தொழாமல் பெருநாள் தொழுகின்ற முஸ்லிம்கள் எத்தனை பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்க உடனே ரோட்ல போறவங்க நினைக்காதீங்க, எனது குடும்பத்தில் உங்களது குடும்பத்தில் என்று ஒவ்வொருவரும் தன்னையும் தனது குடும்பத்தையும் எடுத்து பாருங்கள். பெருநாளுக்கு தொழுக வருகிறார்கள், எது தொழாமல், சுபுகை தொழுகாமல் வருகிறார்கள். இவர்களது பெருநாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? அல்லது அப்படியே சுபுகையின் தொழுது பெருநாளையும் தொழுதால் கூட லோகருக்கு பள்ளிக்கு போக மாட்டேன், தொழ மாட்டேன் என்ற கொள்கையில் இருக்கிறார், இன்னையோடு எனது தொழுகை முடிந்துவிட்டது, இந்த பெருநாளோடு என்னுடைய வணக்க வழிபாடுகள் முடிந்து விட்டது என்ற கொள்கையில் இருக்கிறாராம். இனி அடுத்த ரமதான் வரும் பொழுது, அடுத்த வெள்ளிக்கிழமை வரும்போது பார்க்கலாம் என்று இவர்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி ஒரு தொழுகையை அல்லாஹ் வைக்கவே இல்லை. சொல்கின்றார்கள், நீ ஃபர்லை நிறைவேற்றாத வரை நஃபிலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பிறகு சொன்னார்கள், ஏனென்றால் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமரை ஹலீஃபாவாக ஆக்கிவிட்டு மரணிக்கிறார்கள், உமருக்கு பையத்து வாங்கி கொடுத்து விட்டு மரணிக்கிறார்கள். இந்த உம்மத்திற்கு அடுத்து ஹலீஃபாவாக ஆகக்கூடிய தகுதி உமரை தவிர வேறு யாருக்கும் இல்லை. எனவே உமரை ஹலீஃபாவாக ஆக்கிவிட்டு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்திலிருந்து பிரிய போகிறார்கள். எனவே தனக்கு அடுத்த ஹலீஃபாவுக்கு அவர்கள் செய்யக்கூடிய அறிவுரையை, நசீகத்தை பாருங்கள் அன்பானவர்களே. இந்த அறிவுரை தானே உமரின் இரவு தூக்கத்தையும் தொலைத்தது, பகலின் தூக்கத்தையும் தொலைத்தது. அசந்து விழுந்தால்தான் நம்ம யாராவது சுடு மணலிலே, பாலைவனத்தின் சுடு மணலிலே தூங்க முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். பஞ்சுமத்தையில் படுத்தால் கூட தூக்கம் வராமல் தூக்க மாத்திரையை சாப்பிட்டால்தான் தூங்க முடியும் என்ற நிலையில் எத்தனை பேர் எல்லா வசதியும் இருந்து தூக்கம் இல்லாமல் தூக்கத்தை தொலைத்து நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர். உமர் எப்படி, அவர் எங்கே தூங்குகிறார் என்றால் மஸ்ஜிதின் ஓரத்தில், கார்பெட் போட்ட மஸ்ஜித் அல்ல, இன்றைய மஸ்ஜித் நபவி அல்ல, பாய்கள் விரிக்கப்பட்ட மஸ்ஜித் அல்ல, வெறும் மணல்கள். அதுவும் அந்த மணல் வெயிலின் வெப்பத்தை தடுக்காது, குளிரின் குளிர்காலத்தின் குளுமையை தடுக்காது, மழை காலத்தின் மழையை தடுக்காது. ஒரு பேருக்கு ஒரு கூரை, அவ்வளவுதான். ஏன் சொன்னார்கள், ஹலீஃபா நீங்கள் தூங்குவதில்லையா, இரவிலே தூங்கினால் அல்லாஹுவின் ஹக்கை பாழாக்கி விடுவேன். இரவில் தூங்கினால் அல்லாஹுவின் ஹக்கை பாழாக்கி விடுவேன், பகலிலே தூங்கினால் அடியார்களின் ஹக்கை பாழாக்கி விடுவேன். அந்த பயம் என்னை தூங்க விடாமல் செய்கிறது, அந்த பயம் என்னை தூங்க விடாமல் செய்கிறது. அசந்து விழுந்தால் தான் உண்டு. எப்படி அசந்து, இனி நடக்க முடியாது 24 மணி நேரத்தில் கொஞ்சமாவது கண் தானாக அயர்ந்தே ஆகும், அப்படி ஒரு நிலையில் தூங்கினால் தான் உண்டு. இந்த நசிகத்தை நினைத்து பாருங்கள், இதுதானே உமரை அப்படி மாற்றியது. உமரே இரவில் ஒரு கடமை இருக்கிறது, அல்லாஹ் அதை பகலில் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதாவது அல்லாஹ்வுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை, உனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உண்டான உறவை பலப்படுத்தக்கூடிய கடமை அது. இரவை விட சிறந்த நேரம் இல்லை உங்களை அல்லாஹ்வோடு நெருக்கமாக்கிக் கொள்வதற்கு. هي أشد وطئا وأقوى مقيلا. الله சொல்கிறார், நபியே இரவின் தனிமை, அந்த தனிமையிலே நீங்கள் குர்ஆன் ஓதுவது குர்ஆனை உங்களது உள்ளத்திலே இறக்கும், ஆழமாக உங்களது உள்ளத்திற்குள் பதிய வைக்கும்.
நாங்கள் இப்போது குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறோம், அதனால பகல்ல ஓதாதீங்க. நல்லா சொல்றாங்க, இரவின் ஓரங்களிலும் பகலிலும் ஓதுங்கள் என்று சொல்கிறார். ஆனால்
அந்த குர்ஆனோடு ஒன்றி ஓதி அதனுடைய தாக்கங்கள் உள்ளத்தில் ஏற்படுவதற்குரிய நேரம் இது, அந்த இரவு நேரம். பிறகு
பகலில் கடமை இருக்கிறது, இரவில் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது என்ன, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை,
உனது வாசலை தடுத்துக் கொள்ளாதே. எனவேதான் யாருக்குமே காவலாளிகள் இருந்தது கிடையாது. யாருக்கு, யாரை பார்த்து ரோமாபுரியின் அந்த பேரரசுகளும் பாரசீக பேரரசுகளும் பயந்து நடுங்கினவோ, ஈராக் ஈரான் சிரியா இறுதியிலே ஐரோப்பா வரை உள்ள அத்தனை நாடுகளும் யாருடைய காலடியில் விழுந்தனவோ அந்த பேரதிபர்களுக்கு காவலாளிகள் இல்லை, அவர்களுக்கு கோட்டை கொத்தளங்கள் இல்லை, மாட மாளிகைகள் இல்லை, அவர்களது தர்பார் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், அவர்களது மாளிகை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருந்த குடிசைகள் தான்.
ஆனால் அன்பானவர்களே,
அல்லாஹ்வை அவர்கள் பயந்தார்கள், எனவே மக்கள் அவர்களை பயந்தார்கள். அவர்கள் நீதி செலுத்தினார்கள், எனவே யாரையும் பயப்படாமல் ஆட்சி செய்தார்கள். மனிதர்களை பார்த்து பயப்படவில்லை, எனவே தங்களுக்கு காவலாளிகளை வைத்துக் கொள்ளவில்லை. உண்மையான மரணத்திற்கு துணிந்த மாவீரர்களாக இருந்தார்கள், மரணத்தை எதிர்பார்த்தவர்களாக இருந்தார்கள். மரணத்தை பயந்தால் தானே பாதுகாவலர்களை வைத்துக் கொள்ள வேண்டும்.
பிறகு சொன்னார்கள், பாருங்கள் மிகப்பெரிய ஒரு வார்த்தையை, உமரே,
மறுமையிலே யாருடைய அந்த நன்மையின் தட்டு கணக்கும் என்றால், யார் இந்த உலகத்திலே வாழும்போது ஹக்கை பின்பற்றினார்களோ, சத்தியத்தை பின்பற்றி வாழ்ந்தார்களோ, உண்மையை பின்பற்றி வாழ்ந்தார்களோ, அவர்களுடைய மறுமையின் அந்த நன்மையின் தட்டுகள் தான் கணக்கும்.
பிறகு சொன்னார்கள், ஆம்,
எந்த தட்டிலே சத்தியம் வைக்கப்படுகிறதோ அந்த தட்டு கணத்துத்தானே ஆக வேண்டும்.
பிறகு சொன்னார்கள்,
மறுமையில் யாருடைய நன்மையின் தட்டுகள் லேசாகி விடுகின்றன என்றால், யார் இந்த உலகத்திலே வாழும் பொழுது பொய்யை பின்பற்றினார்களோ, பாத்தில் படி வாழ்ந்தார்களோ, மார்க்கத்தை விட்டு விலகி வாழ்ந்தார்களோ, அவர்களுடைய நன்மையின் தட்டுகள் தான் லேசாகிவிடும்.
கண்டிப்பாக லேசாகித்தான் ஆக வேண்டும், கண்டிப்பாக லேசாகித்தான் ஆக வேண்டும். ஏன், எந்த தட்டிலே பாத்தில் வைக்கப்பட்டு விடுகிறதோ அவ்வளவுதான் அதனுடைய முடிவு. இப்படியாக உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நசிஹத்து செய்கிறார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த இன்னுயிர் பிரிகிறது. அன்பானவர்களை நினைத்து பாருங்கள்,
அந்த மரண நேரத்தில் கூட தான் நியமித்த அந்த கலீஃபாவுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரையை, எச்சரிக்கையை, உபதேசத்தை, அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுத்துவிட்டு ஒரு கலீஃபா, ஒரு முஃமின், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பிரதிநிதி மரணிக்கிறார்கள் என்றால், அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுத்த அந்த பெரும் பாக்கியம் அது.
அடுத்து பாருங்கள், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வாழ்க்கை. அவர்கள் மஜூசியால் கொல்லப்பட்டார்கள். அந்த சம்பவங்களை எல்லாம் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி பாருங்கள். அவர்களது வீட்டிலே அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். உமரை பார்த்து சொல்கின்றார்கள், யா அமீரல் முஃமினீன்,
அமீருல் முஃமினீன் அவர்களே, முஃமின்களின் அமீரே, அஸ்லம் தஹீன கஃபர அன்னாஸ், மக்கள் எல்லாம் அல்லாஹ்வை நிராகரித்த காலத்திலே முந்திய முஸ்லிம்களில் நீங்களும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டீர்கள்.
وجاهد مع رسول الله صلى الله عليه وسلم حين خذله الناس,
மக்கள் ரசூலுல்லாவை கைவிட்ட போது, குறைஷிகள் எல்லாம் ரசூலுல்லாவை, இதே உமத குடும்பத்தை சேர்ந்தவர்களே ரசூலுல்லாவை கைவிட்ட போது, ரசூலுல்லாவோடு சேர்ந்து நீங்கள் ஜிஹாத் செய்தீர்கள். இப்போது குத்தில்த ஷஹீதா, நீங்கள் ஒரு ஷஹீதாக, நீங்கள் இப்போது கொல்லப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு ஷஹீதாக கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். அடுத்து சொல்கிறார்கள், வலம் யக்தலிஃப அலைக இஸ்னானி,
உங்கள் மீது யாரும் கருத்து வேற்றுமை கொள்ளவில்லை, நீங்கள் நல்லவரா கெட்டவரா என்று இரண்டு கருத்து இல்லை, எல்லா மூமின்களும் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்று நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா? நம்மை ஒருவர் நல்லவர் என்று சொன்னால் இன்னொருவர் இவரை விட கெட்டவர் யாரும் இல்லை என்று சொல்வார். சஹாபாக்களை பொறுத்தவரை அப்படி அல்ல. ஏனென்றால்
அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு இருந்ததெல்லாம் ஒரே பக்கம் தான். ஏன், அவர்கள் அல்லாஹ்வை மட்டுமே திருப்திப்படுத்தினார்கள், அல்லாஹ்வை மட்டுமே பயந்தார்கள். எனவே அவர்களது வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரியாக இருந்தது.
பிறகு சொன்னார்கள், உமரே, அமீர் முஃமினீன் அவர்களே, வதூஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ அன்க ராதின்,
அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கும் போது உங்களை கொண்டு திருப்தி கொண்ட நிலையிலே மரணித்தார்கள்.
இவ்வளவு பெரிய பாக்கியம். இப்னு அப்பாஸை பக்கத்திலே அழைத்து என்ன சொன்னாய் திரும்ப சொல் என்று சொல்கிறார்கள். மயக்க நிலையிலே இருக்கிறார்கள். நீ சொன்ன வார்த்தையை திரும்ப சொல் என்று. இத்தோடு நிறுத்திக் கொண்டால் நாம் எல்லாம் என்ன புரிந்து கொள்வோம் என்றால், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு அப்பாஸ் புகழ்ந்ததை ஏற்றுக்கொண்டார்கள், விரும்பினார்கள் என்று. அன்பானவர்களை அடுத்து பாருங்கள், இப்னு அப்பாஸ் சொல்கிறார் திரும்ப அதே வார்த்தையை. அப்போது உமருடைய பதிலை பாருங்கள், அல்மகரூரு மன் கரத்துமுஹு, இப்படித்தான் புகழ்ந்து நீங்கள் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன வார்த்தை, அல்மகரூரு மன் கரத்துமுஹு, இப்படி புகழ்ந்து என்னை ஏமாற்ற பார்க்கிறீர்களா? நானும் எனது இந்த மரண நிலையை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறேன். சூரியன் உதிக்கின்ற இந்த உலக சொத்துக்கள் எல்லாம் எனக்கு இருந்திருந்தாலும் அதை கொடுத்தாவது இந்த மரண நேரத்தில் நான் பார்க்கின்ற அந்த காட்சிகளில் இருந்து அல்லாஹ்விடத்தில் விடுதலை பெற்றிருப்பேன். அப்படிப்பட்ட திடுக்கம் அன்பானவர்களே, மரணத்தின் திடுக்கம் என்பது சாதாரணமான திடுக்கம் அல்ல. என்ன சொன்னார்கள், அப்படியா, அந்த புகழை ஏற்றுக்கொண்டு தன்னை உயர்த்தினார்களா? பெரிய கலீஃபா அபூபக்கரும் அப்படித்தான், உமரும் அப்படித்தான், உஸ்மானும் அப்படித்தான், அலியும் அப்படித்தான் ரழியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹிடமிருந்து அவர்கள் பெற்ற அந்த பணிவு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அவர்கள் படித்த அந்த பணிவு, புகழை கொண்டு ஏமாறக்கூடியவர்கள் அல்ல. இன்று நம்மில் யாரையாவது ஒருவரை பார்த்து மாஷா அல்லாஹ் உங்களை மாதிரி ஆகுமான்னு சொன்னா அவ்வளவுதான் அவருக்கு, நெஞ்சு இன்னும் கொஞ்சம் பெருசா போயிடும், அவருடைய முகமெல்லாம் அப்படியே மறந்து போயிடும். குறைய சொன்னா அப்படி இந்த தொட்டாசினிங்கன்னு ஒரு செடி இருக்கு பாருங்க, தொட்டவன அப்படியே சுருங்கி போயிடும். ஏன் அன்பானவர்களே, நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்னிலே நன்மையை தவிர எதுவுமே இல்லை என்று. நல்லவர்கள் அவர்களிலே நன்மையை தவிர எதுவுமே இல்லை, இருந்தாலும் குறைகளை கொண்டு நிரம்பியவர்கள் என்று தங்களை எப்போதும் அவர்கள் நினைத்துக் கொண்டே இருந்தார்கள். இதுதான் வித்தியாசம். சொன்னார்கள், ஏமாற்ற பார்க்கிறீர்கள், ஆனால் இப்போதுள்ள எனது நிலையை கண்டு நான் பயந்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகம் எல்லாம் எனக்கு சொந்தமாக இருந்திருந்தாலும் இதை கொடுத்து நான் பாதுகாப்பு தேடியிருப்பேன், இதை தர்மம் செய்து நான் பாதுகாப்பு தேடியிருப்பேன். நாம் என்ன சொல்லுவோம், இதையெல்லாம் சீட்டிக்கு செலவழிச்சாவது மோத்திலிருந்து தப்பிக்க பார்த்திருப்போம். நரக நெருப்பின் வேதனையிலிருந்து, அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து நான் தப்பிக்க முயற்சி செய்வேன். அடுத்து பாருங்க அன்பானவர்களே, உமருடைய மகனார் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் அப்துல்லாஹ் இப்னு உமர், அவருடைய மடியிலே அந்த தலை இருக்கிறது. யாருடைய தலை? ஹலீஃபா அமீருல் முஃமினீனுடைய தலை. நபியினுடைய தோழர் மட்டுமல்ல, தன்னுடைய மகனார். வணக்கத்திலேயே உருவான ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹ்வை நேசிப்பதில் சஹாபாக்களில் தனி இடம் பிடித்த ஒரு தோழர் அப்துல்லாஹ் இப்னு உமர், அவருடைய மடியிலே தலை இருக்கிறது. இந்த நேரத்தில் பாருங்கள், கலீஃபா சொல்லுகின்றார்கள், என் தலையை கீழே வை, என் தலையை கீழே. என்ன அவர்களது வீடுகள் எல்லாம் நமது வீடுகள் மாதிரி நல்ல மார்பிள் போட்டு, மொசைக் போட்டு, நல்ல கிரானைட் கல்லுகள் போட்டு பதிச்சு, அது மட்டும் இல்லாம அதுக்கு மேல காட்பட்டு போட்டு, அதுக்கு மேல கட்டில் போட்டு மெத்த போட்டு இருந்த வீடுகளா? மண் குடிசை கீழே மண், இந்த காலத்தில் கிராமங்கள் எல்லாம் இருந்திருக்கும் பார்த்திருப்பீங்க, நம்ம சிலர் கூட அந்த மாதிரி இடங்கள்ல வசிச்சிருக்கலாம். கீழே மண், அவ்வளவு சுத்தி குடிசை, இதுதான் கலீஃபாவுடைய வீடு. அதுலதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க, தனி விரிப்புலாம் ஒண்ணும் கிடையாது. மடியில இருக்கு தலை. சொன்னார்கள், அப்துல்லா என் தலையை கீழே வையின் சொல்லிட்டு. ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை தன்னுடைய தந்தையுடைய மரண நேரத்தில் தந்தை இப்படி குத்துப்பட்டு, ஒரு மஜூசியால குத்தப்பட்டு அவர் இருக்கும்போது, பொதுவா ஒரு பிரியமுள்ள பாசமுள்ள கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, ஒரு மகனுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். அதிலும் உமரோ தனது தந்தை மட்டுமல்ல, உமரை நேசிக்கவில்லை என்றால் சொர்க்கமே கிடைக்காது, உமரை நேசிக்கவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதரின் நேசமே கிடைக்காது, உமரை நேசிக்கவில்லை என்றால் ஈமானே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு தோழர் கலீஃபா, அவருடைய அந்த நிலையிலே அப்துல்லாஹ் இப்னு உமருடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? தலையை மடியிலே வைத்து அந்த ஏக்கத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கலீஃபா சொல்கிறார்கள், தலையை கீழே வைச்சுட்டு சொல்றாங்க, தலை மடியில் இருந்தா என்ன கீழே இருந்தா என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். தந்தையின் பதிலை, உனக்கு தாய் இல்லாமல் போகட்டும், நான் சொல்றேன் தலையை கீழே வையின்னு சொல்லிட்டு. ஏ என்ன அர்த்தத்தில் சொன்னார்கள்? அவர்களுடைய அந்த பணிவு, நான் மூத்தா போகக்கூடிய சாதாரண ஒரு மையத்து, எனது தலை இப்போது உனது மடியில் வைப்பதற்கு கூட தகுதி இல்லை, இந்த மண்ணில வச்சிரு. என்ன பணிவுங்க? உங்களை படைக்கும் இந்த மண்ணிலிருந்து தான், இந்த மண்ணிலே கொண்டு போய் உங்களை சேர்ப்போம். அல்லாஹ்வும் அல்லாஹ் உங்களை மண்ணிலிருந்து படைத்தான், இந்த மண்ணுக்கு திரும்ப கொண்டு வருவான். நம்ம மண்ணிலேயே சஜிதா செய்யறது இல்லையே, மண்ணிலேயே உட்கார்றதே இல்லையே, எங்கிருந்து மண்ணு நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது? மண்ணு நமக்கு எங்கிருந்து ஞாபகத்துக்கு வருது? மண்ணை என்னமோ நஜிசுன்னு எடுத்து வச்சிருக்கோம், ரொம்ப பேரு மண்ணை நஜிசுன்னு வச்சிருக்கோம். சஜிதா செய்யற இடத்துல பாய்க்கு மேல மண் இருந்தாலும் கூட சஜிதா செஞ்சு உட்கார்ந்தவனே அந்த மண்ணை தொடப்பாரு, திரும்ப சஜிதா போய் எந்திரிச்சவனே அந்த மண்ணை தொடப்பார், சுஜு தொழுகையில சலா கொடுக்கிற வரைக்கும் நெத்தில ஒட்டி இருக்கிற மண்ணை தொடச்சுக்கிட்டே இருப்பார். அந்த அளவுக்கு உள்ளத்தில பெருமை, மண்ணு படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னார்கள். மண்ணை வை பாக்கியில வச்சுட்டு சொல்கிறார்கள் பாருங்கள், நான் அறிந்து போய்விடுவேன், எனது தாயும் அறிந்து போய்விடுவாள் இந்த நேரத்தில் அல்லாஹ் என் மீது கருணை காட்டவில்லை என்றால். இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக மரணத் தருவாய் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்திலே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களது தோழர்களுக்கு அறிவுரை சொல்லுகின்றார்கள், தன்னை எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்று, தன்னை எப்படி குளிப்பாட்டி அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்கின்ற அந்த வாக்கியங்களிலே ஒன்றை பாருங்கள், நான் இறந்து விட்டால் உடனடியாக யாருக்கும் சொல்லி அனுப்பாதீர்களே, எங்கெங்கெல்லாம் தளபதிகள் இருக்கிறார்கள், என்னை சீக்கிரமாக குளிப்பாட்டி கழுகி கஃனிட்டு விரைவாக கொண்டு போய் என்னை அடக்கம் செய்து விடுங்கள், நான் நல்லவனாக இருந்தால் என்னை எனது நன்மையின் பக்கம் விரைவாக கொண்டு போய் சேர்த்து விடுங்கள், நானோ தீயவனாக இருந்தால் நீங்கள் அந்த தீயவனை உங்களது தோளில் இருந்து சீக்கிரம் இறக்கி வைப்பதுதான் நல்லது. நானும் தீயவனாக இருந்தால் அந்த தீயவனை நீங்கள் விரைவாக உங்களது தோளில் இருந்து இறக்கி வைப்பதுதான் சரியானது. அதற்கு மட்டுமல்ல, இன்னும் சொன்னார்கள், நான் என்னுடைய தோழர்களோடு அடக்கம் செய்ய விரும்புகிறேன், அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய தாய் ஆயிஷாவிடத்தில் அனுமதி கேளுங்கள், அதுவும் அமீருல் முஃமினீன் கலீஃபா உமர் கேட்டார் என்று சொல்லாதீர்கள், ஹத்தாவுடைய மகன் உமர் அனுமதி கேட்கிறார், நீங்கள் அனுமதி கொடுத்தால் அபூபக்கருக்கு அருகிலே அடக்கம் செய்ய வேண்டும் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள். நான் அந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று விரும்பியிருந்தேன், ஆனால் உமர் கேட்டதற்கு பிறகு என்னால் மறுக்க முடியவில்லை, அனுமதி தருகிறார்கள். அந்த அனுமதி கலீஃபா உமரிடத்திலே வந்து சொல்லப்படுகிறது. மீண்டும் சொல்கிறார்கள், இப்போது அனுமதி கொடுத்து விட்டார் நமது தாய், நான் இறந்து கண்ணை மூடியதற்கு பிறகு குளிப்பாட்டி என்னை அடக்கம் செய்யும் போது கூட நீங்கள் எடுத்துச் சென்று மீண்டும் அனுமதி கேளுங்கள், அப்படி அனுமதி கொடுத்தால் அடக்கம் செய்யுங்கள், இல்லை என்றால் முஸ்லிம்களுடைய பொது கபரிலே என்னை அடக்கம் செய்து விடுங்கள். அன்பானவர்களே, இப்படி நல்லவர்களுடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து நாம் படிக்க வேண்டிய நிறைய படிப்பினைகள், மரண தருவாயிலே அவர்கள் மக்களோடு நடந்து கொண்ட அந்த நடைமுறைகள், அல்லாஹ்வோடு நடந்து கொண்ட அந்த நடைமுறைகள், அல்லாஹ்வை பயந்த அந்த பயம், கண்ணியத்திற்குரியவர்களே அந்த பயம் இன்று நமக்கு வேண்டும். அந்த பயம் ஒன்றுதான் நமக்கு நமது மார்க்கத்தின் சுவையை புரிய வைக்கும், நம்முடைய மார்க்கத்தின் இனிமையை இன்பத்தை நமக்கு உணர வைக்கும். இன்று நமக்கு நாம் மூமின்கள், நாம் முஸ்லிம்கள் என்ற அந்த இன்பம் கிடைக்கிறதா? நமது நாக்கு இந்த உணவின் ருசிகளை ருசிப்பதிலே காணக்கூடிய அந்த இன்பம் இனிமை,
அமல்களிலே, இபாதத்துகளிலே, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அமல்களை செய்வதிலே நம்முடைய ஆன்மாவிற்கு அந்த இன்பம் ருசி கிடைக்கிறதா? இல்லையே. ஏன் அந்த தக்குவாவை இழந்தவர்களாக நாம் இருக்கிறோம்? அந்த தக்குவாவை நம்முடைய வாழ்க்கையோடு இணைக்காதவர்களாக நாம் இருக்கிறோம். எனவேதான் ஒரு உணர்வு இல்லாத சாதாரண ஒரு மரக்கட்டையை போன்றுதான். அந்த மரக்கட்டை இங்கே பொருத்தினால், இங்கே இருக்கும், அங்கே பொருத்தினால், அங்கே இருக்கும், தண்ணீரில் போட்டால் தண்ணீரில் இருக்கும். அது போன்றுதான் நம்முடைய அமல்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, மரக்கட்டை என்று சொல்லும் போது நாம் அங்கும் சற்று சுதாரித்துத்தான் சொல்ல வேண்டும். ஏன், மரக்கட்டைகளுக்கு கூட அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய பய, ரசூலுல்லாஹ்வுடைய அன்பால் அழுத பேரித்த மரத்தின் அந்த கட்டையை இமாம் புகாரியின் ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதுபா கொடுத்துக் கொண்டிருந்த அந்த பேரித்த மரத்தின் அடிக்கட்டை மிம்பர் அமைக்கப்பட்டு விட்ட போது அதை பள்ளியின் ஓரத்திலே வைக்கிறார்கள். தனது கன்றை தொலைத்த ஒட்டகம் அழுவதை போன்று அழுகையின் சப்தத்தை கேட்கிறார்கள். அந்த பேரித்த மரத்தின் கட்டையிலிருந்து அழுகை வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலிருந்து இறங்கி சென்று அந்த கட்டையை அணைத்து தட்டி கொடுக்கிறார்கள். இமாம் ஹசன் பஸ்ரி சொல்லுகின்றார்கள், மூமின்களே, ஒரு மரக்கட்டை நம்முடைய ரசூலை நினைத்து அவருடைய பிரிவால் அழுகிறது என்றால், மூமின்களே, அந்த நபியின் பிரிவால் அழுவதற்கு நீங்கள் அல்லவா முதல் தகுதி உடையவர்கள்? அன்பானவர்களே, இந்த உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும் என்றால் அதற்கு தான் மரணத்தின் அந்த பயம், அந்த தக்வாவின் உணர்வுகள், அமல்களிலே, ஈமானிலே, நம்முடைய செயல்பாடுகளிலே இஹ்லாஸ், இவை இருக்கும்போதுதான் நம்முடைய இந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். அந்த நல்லவர்களுக்கு மரண தருவாய் எப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருவாயாக இருந்ததோ, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தருவாயாக நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்துக் கொடுப்பான். அந்த இபாதத்துகளை நோக்கி, அப்படிப்பட்ட பண்புகளை வளர்த்துக் கொள்வதை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்துச் சொல்வோமாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அலி வலக்கும் அஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.